அண்ணாமலையான் நடிக்கமலன் செண்டிரஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீரத்தார் போல் கண்டோர் இரவி கதிர் வந்து கார் வரப்ப தன்னார் ஒளிமொழிக்கு தாரகர்கள் தாங்கல பெண்ணாகியானாய் அலியாய் திறன் கொழிதேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணீ திப்பு புனல் பாய்ந்து ஆடுங்கேன் ஏரோரம்பாவாயி. இப்பொழுது இவர்கள் குளித்துக்கொண்டே இருக்கிறார்கள். பொழுது விடியப்போது சூரியன் உதயமாகப் போகிற நேரம் வந்துவிட்டு இருட்டெல்லாம் மறைந்து அந்த நிலையை இங்க புலப்படுத்துகிறார். அண்ணாமலையான் அடிக்க மலம் செண்டிரஞ்சும் பெண்ணோர் தேவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமானை வணங்குவதற்காக வருகிறார்கள். அண்ணாமலையான் அடிக்க மலம் திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானுடைய திருவடி கமலத்தை செண்டிரஞ்சும் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு பண்ணுகிற பெண்ணோர் தேவர்கள் தேவரெல்லாம் தலையில கிரீட வச்சு போனார்கள். பெரும் கூட்டம் கோபரவாசர் நெருங்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி அந்த கிரீடங்கள் எல்லாம் தாக்கி அந்த மணிகள் எல்லாம் கீழே விழுந்து அவர்கள் தலையில் இருக்கிற மணிகள் அப்படி கீழே தனித்தனியாக சிதறி கிடக்கின்றன. சிதறி கிடக்கிற மணியில் இருந்து ஒளி வருது. பலபல பலன்னு ஒளி வீட்டு இருட்டே தான். அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள இருட்டில்லை. அந்த தேவர்கள் தலையில் இருந்து விழுந்த மணியில் இருந்து ஒளி வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல சூரியன் புறப்பட்டு தன்னுடைய ஒவ்வொரு கதிர் வழியாகும் உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறான். இது ஓமை. சூரியன் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அந்த திருவண்ணாமலை கோயில தேவர்கள் வழிபட்டதும் வழிபட வரும்போது கிரீடம் அணிந்ததும் கிரீடங்கள் மோதி மணிகள் கீழே விழுந்து போனதும் விழுந்த மணிகள் ஒளி வீசுவதும் ஒரு கதையா நமக்கு இங்கே ஓமைக்காக எடுத்து காட்டுகிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் திருவண்ணாமலையிலே சிவபெருமான் திருவடி அடிக்கமலம் சென்று இரஞ்சம் அந்த பெருமானுடைய திருவடியை சென்று வழிபாடு பண்ணுகிறார்கள். பண்ணுகிறவர் யார்? விண்ணோர் தேவர்கள் வழிபாடு பண்ணார்கள். அப்படி பண்ணும் போது விண்ணோர் முடியின் மணித்தொகை அந்த தேவர்கள் தன் தலையிலே வைத்திருக்கின்ற கிரீடத்தினுடைய வரிசை அந்த கிரீடத்தினுடைய வரிசைகள் ஒன்றோடொன்று மோதுகையினாலே வீறு அத்தார்போல் அதெல்லாம் கீழே விழுந்து அந்த மணிகள் எல்லாம் தனித்தனியாக கிடந்து தனித்தனியாக தலைமுடியில் இருந்து அச்சு விழுந்ததைப் போல அந்த மணி கீழே விழுந்தால் எப்படி ஒளிவிடுமோ அது போல கண்ணா இரவி கதிரில் வந்து சூரியனுடைய அந்த இரவியினுடைய கதிர் ஒளி கதிரானது பூமிக்கு வந்து இருட்டு மறைந்தது. காரணம் இருட்டானது கரந்த ஒளி அந்த மறைய ஆரம்பித்து இருட்டு மறையிறது. அப்புறம் சூரியன் புறத்து வந்ததுனால் நட்சத்திரமும் மறைஞ்சு போச்சு. தன்னார் ஒளிமடுங்கி தாரகங்கள் தாமங்கள தன்னார் ஒளிமடுங்கி குளிர்ச்சி பொருந்திய ஒளியோடு போயிருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரங்கள் தம்முடைய ஒளியிலிருந்து அதல நீங்கிவிட்டன. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அந்த உணவு வழங்க போதும். ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் நட்சத்திரம் இரவில பார்த்தா தெரியுது. சூரியன் வரல, வராத போது அத்தனை நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி சிவபெருமானுடைய சன்னதியிலே அவர் மனுதற்காக தேவர்கள்லாம் வந்தார்கள். தலையில கிரீடம் மோதிச்சு மோதி மணிகள்லாம் கீழே விழுந்தது. ராத்தூர்ல போன அத்தனை மணியும் ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போல பல பல பலன்னு மின்னிட்டு இருந்தது. இப்ப சூரியன் வந்து விட்டான். சூரியன் வந்த உடனே இருட்டு மறைஞ்சு போச்சு. இருட்டு மறைந்ததுனாலே உள்ளே கிடக்கிற மணியும் இப்ப பல வளக்கல. ஆகாயத்தில் இருந்த நட்சத்திரமும் ஒளி வழி. சூரியன் வந்ததனாலே ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி ஒளி குந்தினவோ அதுபோல தேவர்கள் கிரீடத்தில் இருந்த மணிகளும் ஒளி குந்தி போயின. இதுக்கு அது ஓமை. இந்த கிரீடத்தின் மணி எங்கும் சிதறி கிடக்கிறது ஆகாயத்துல நட்சத்திரம் இருப்பது போல. நட்சத்திரம் அங்கே இருந்தா கூட ஒளி தெரியல. சூரியன் வந்த போது நமக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாம போகும். அதுபோல தேவர்களுடைய ஒளி கிரீடத்தின் மணியின் ஒளி தெரியாம போட்டீங்க. சிவபெருமான் உட்கார்ந்துட்ட சிவபெருமானுக்கு ஒன்னே அந்த மணிகள் ஒளி வீச்ச முடியுமோ? சூரியனை போல இறைவன் இருக்கிற சன்னதியில இந்த தேவர்களுடைய தலை நொடியில் அணிந்த மணியெல்லாம் ஒளி இழந்து போயிருக்கு. சூரியன் அதுபோல புறப்பட்டு நட்சத்திரங்கள் ஒளியை மறைத்துக் கொண்டு வந்தார். இதுக்குதான் இந்த ஓமை கொண்டு வந்து கேட்டார். சன்னார் ஒளிமொழிங்கு தாரகைகள் தாமதல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி தேர் பெண்ணாகி. அந்த பெருமான் பெண்ணாகி பெண் தெய்வமாகவும் இருக்கிறார், ஆனாய் ஆண் கடவுளாகவும் இருக்கிறார். உமாதேவியாகவும் இருக்கான், சிவனாகவும் இருக்கிறான். அலியாய் ரெண்டுமில்லாத ஒரு அலிப்பொருளாகவும் காணப்படுறான். ஆனந்தோ பெண்ணன்றோ சொல்ல முடியாத ஒரு பொருளாகவும் இருக்கிறான். இது ஆனா பெண்ணா சொல்ல முடியல. ஒரு மரம், அந்த மரமானது தூக்குது காய்க்குது, அவனா அதுக்கு ஆண் எது, அதுக்கு இந்த பூக்கிறத்துக்கும் காய்க்கிறதுக்கும் உதவி செய்வது எது? அதே பூ, அந்த பூவிலே மகரந்தம், அந்த மகரந்தமே அந்த பூக்குள்ளே சேர்ந்து அதுவே காயாக. அப்போ அந்த மரம் ஆனா பெண்ணா, அதிலே ஆணும் இருக்கு, அதிலே பெண்ணும் இருக்கு. ஆண் பாகமும் பெண் பாகமும் பிறகு ஒரு உடம்புல இருந்தா அத ஆனந்தும் சொல்வதில்லை, பெண் என்று சொல்வதில்லை, அலியும் தான் சொல்வார். அலிக்கு ஆண் பாகமும் இருக்கும் பெண் பாகமும் இருக்கும், ஆனால் அதுல ஒன்று மட்டும் நிலையா இருந்தா ஆணுக்கு சொல்லா, ஒரு உறுப்பு மட்டும் இருந்தா பெண் என்றா, ரெண்டும் கலந்து இருக்குமானால் அது அலி என்ற பெயர். அதுபோல அலிமயமாகவும் இறைவன் தோற்றம் அளிக்கிறார். ஆணாய் பெண்ணாகி அலியாய் பிறங்கு ஒளிகேன்னாகி, ஏ ஒளிமயமாக தூயினாலே ஒளி காட்டுகின்ற ஆகாசமாகி, மண்ணாகி ஆகாசத்துக்கு நேர் எதிர்ப்புருவத்தில் இருக்கிற மண் பூமியாகவும் இருக்கிறார். பூமிதான் கீழ் பஞ்சபூதத்திலே, ஆகாசம் பஞ்சபூதத்திலே மேலே இருக்கிறது. நிறையில மூணு பூதங்கள் இருக்கிறது, மொத்தம் அஞ்சு பூதம். ஆகாசம், அது கீழே காற்று, காற்று மேல நெருப்பு, நெருப்பு மேல தண்ணி, தண்ணி மேல மண். ஆக மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்திலே மேலே இருப்பது ஆகாயம், கீழே இருக்கிறது வெண்டியும் சொல்லிட்டார். பிறங்கொழிக்கே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, இவைகளுக்கு அப்பாலாகவும் இருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இவைகளுக்கு அப்பால் சூனியம் என்ற இடத்திலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணாற்றுமாயி நிறைந்த அமுதமாகவும் இருக்கிறான். நின்றான் கடல் வாடி, அந்த பெருமானுடைய திருவடியை நீங்கள் பார்த்தாக பாடிக்கொண்டு, பெண்ணே இப்பூக்குணல் வாய்ப்பு இந்த குளத்திலே குளி குதித்து நீ நீராடுவாயாக என்றார். எல்லாரும் நீராடினார்கள். நீராடி கரை ஏறி விட்டார்கள். கரையேறிய பிறகு கரையில் இருந்தபடியே தெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். கரையில் இருந்து பண்ணுகிற பிரார்த்தனை தான் இப்போது தங்களுக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்று கேட்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வருக, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்கிறேன், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உழைப்போ. குளத்திலே குளித்தார்கள், கரையிலே ஏறினார்கள். எங்கள் பெருமான், எங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற சுவாமி, உனக்கு உன்னை பார்த்து ஒன்று உரைப்போம். ஒரு வார்த்தை உள்ளத்துல சொல்லிக் கொள்ளுகிறோம், கேள் கேட்பாயா விமானே, உன்னிடத்தில் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், நீ கொஞ்சம் காது கொடுத்து கேள், என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் இறைவன், எங்க வீட்டுல எங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்து வைத்திருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த கல்யாணம் நடக்கிற போது அந்த பெண்ணினுடைய தகப்பனார் என்ன பண்ணார், இந்த பெண்ணினுடைய கையை மாப்பிளகையில பிடித்து கொடுத்து, அப்பா உன் கையில் இந்த பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு சொல்லி கொடுத்தார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உன் கையில் கொடுக்கப்படுகிற இந்த பெண்களை உனக்கு அடைக்கலம், உனக்கு அடைக்கல வஸ்துவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கல்யாணத்திலே சொன்னார். இப்ப எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகணும், எங்க வீட்டுல எங்க அப்பாவும் என்ன பண்ண போறார், எங்க கையை பிடித்து ஒரு மாப்பிள்ள கையில உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு எங்க அப்பா சொல்லுவார். அப்ப இதுக்கு முன்ன சொன்னது இருக்கு அந்த வார்த்தை, மற்றவர்கள் சொன்னது, இனிமே எங்கள் வார்த்தையில ஒரு தடவை அந்த வார்த்தை வரப்போகும். முன்னே சொல்லிக் கொண்டிருந்தது பழஞ்சொல், பழமொழி. ஒவ்வொரு பெண்ணினுடைய கல்யாணத்திலும் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போ அதே வார்த்தை எங்களுடைய கல்யாணத்தில் புதுமையாக எங்களுக்கும் வரப்போகிறது. அதை கண்டு நாங்கள் பயப்பட்டோம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழங்கள் கல்யாணத்தில் கூறுகிற அந்த பழமொழி புது குஞ்சம் அச்சத்தால் எம்மிடத்திலே புதிதா ஒருமுறை வரப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கல்யாணத்திலும் எங்கள் பெற்றோர்கள் இந்த வார்த்தையை சொல்லப் போகிறார்கள். அது புதுக்கும் புதிய வார்த்தையாக புதுமொழியாக எங்களுக்கு ஒரு நாள் அது புதிய வார்த்தையாக எங்கள் வாழ்க்கையோடு ஒட்டி வரப்போம். அந்த வார்த்தையை கேட்கிற போது எங்களுக்கு ஒரு பயம் வருது. எங்களை பிடிச்சி ஒருத்தர் கையில ஒப்படைக்க போறாங்களே, அந்த ஒப்படைக்க போகிற மாப்பிள்ள யார் என்பதுதான் எங்களுக்கு தியானம் பண்ணி கொடுக்கறதுதான் நாங்களே வேணும்னு கேட்கிறோம். கல்யாணம் வேணுங்கிறதுக்காகத்தானே இந்த வழிபாடே பண்ணுகிறார்கள். கல்யாணம் வேண்டாம் என்பதோடைய கருத்தல்ல, கல்யாணத்துக்கு அமையப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பார் என்பதுதான் எங்களுக்கு அர்த்தம் வந்துவிட்டது. அதனாலே பெருமான் உன்னிடத்தில் நான் ஒன்று உரைத்துக் கொள்ளுகிறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்கிறேன். இயம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோல் தேரற்க, எங்களுடைய மார்பகங்கள் நின் அன்பர் இவனே உன்னுடைய அடியார் அல்லாதார் சிவனடியார் அல்லாத மற்றவரிடத்திலே சேரக்கூடாது. எங்களுடைய கொங்கைகள் உன் சிவனடியாருடைய மார்பை சேர வேணும் அப்படி கேட்டால்தான் போதும். ஆனா அதுல அவர்களுக்கு அச்சம் இல்லை. எதுல அச்சம்? சிவனடியார் அல்லாதவர் தங்களுக்கு கணவனாக வந்து விடுவாரோ என்பதில் அச்சம். அதனால சிவனடியார் அல்லாதவர் எங்களுக்கு வரக்கூடாது என்ற விளக்குத்தான் அங்கே இறைவந்தத்தில் கேட்டவர். அதனால் அவர்கள் என்ன கேட்டார்கள், என் கொங்கை என் அன்பர் அல்லாதார் தோல் சேரற்கேன், எங்களுடைய மார்புகள் உன்னுடைய அடியார் அல்லாதவராகிய சிவனடியார் அல்லாத மற்ற மதத்தவர்களுக்கு உரியதாக ஆகக்கூடாது. அப்ப இந்த கணவர்கள் வேற்று மதத்தவராக வரக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான இறைவந்தத்திலே கேட்கிற வேண்டுகோள். இது ஒண்ணு மட்டும் கேட்கல, அதுக்கப்புறம் இன்னொரு கேட்கிற, என் கை உனக்கல்லாது எப்ப நீயும் செய்யற்க, என்னுடைய கைகள் சிவனை உனக்கே தொண்டு செய்ய வேண்டும், சிவத்தொண்டுதான் செய்ய வேண்டும். சிவனை தவிர மற்ற தெய்வங்கள் உலகத்தில் இருக்கிறதே, பிற மதங்கள் பிற மத கடவுள்கள், பிற மத கடவுளுக்கு என் கை தொண்டு செய்யக்கூடாது. என் கை உனக்கு அல்லாது சிவனே உனக்கு அல்லாமல், உனக்கல்லாமல் வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது, வேற்று தெய்வத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் விரும்புவது முழுக்க சிவனுக்கு தொண்டு செய்வதைத்தான், வேறு தெய்வத்துக்கு தொண்டு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. இது தீவிரமான ஒரு கொள்கை. அடுத்த மூணாவது ஒன்று கேட்டார், கண்புல் பகல் எங் கண் மற்றொன்றும் காணற்க, எங்களுடைய கண்கள் எதை காண வேண்டும் என்றால் உன்னையே காண வேண்டும், உன்னை தவிர மற்றொன்றை காணக்கூடாது. பகலாயிருந்தாலும் சரி இரவாயிருந்தால், பகலாயிருக்கிற நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு வந்தால் சிவன் கோயிலுக்கு தான் வரணும், சிவனைத்தான் எங்களுடைய கண்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் இரவிலே படுத்து தூங்குகிறோம், தூங்குகிற போது ஒரு கனவு வருகிறது, அப்படி கனவிலே வருகிற போதும் சிவன் தான் எங்கள் கனவிலே வரும். கண்கள் பகல் இரவிலே தூங்குகிற காலத்தில் வருகிற கனவிலும் சரி, பகல் பகலிலே நல்ல நினைவோடு கூட உன்னை வழிபடுகிற காலத்திலும் சரி, ரெண்டு நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும்? கண்புல் பகல் என் கண் என்னுடைய இரண்டு கண்களும் மற்றொன்றும் காணற்க, உன்னை தவிர வேறொன்றையும் பார்க்க கூடாது, உன்னை தவிர வேறு கடவுளை தரிசிக்க கூடாது. இறைவனே உன்னைத்தான் நாங்கள் கோயில போய் தரிசிக்கணும், உன்னை தவிர வேறு தெய்வத்தை நாங்கள் வழிபடக்கூடாது. தீவிரமான ஒரு கொள்கை அவர்கள். அப்போ விநாயகர் சுப்பிரமணியர் இது போன்ற தெய்வத்தை கூட வணங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். சிவன் ஒருத்தனைத்தான் வணங்க வேண்டும், அப்படி அதிதீவிரமான ஒரு அழுத்தமான ஒரு வேறு கொள்கை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் உள்ளே பிற தெய்வம் உன்னை அல்லாத எங்கள் உத்தவன் அப்படித்தான் வணங்குவார். கடவுளே சிவனே உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன், அவ்வளவு அழுத்தமான ஒரு கொள். அந்த கொள்கையில் தான் கேட்கிறார்கள், எங்களுக்கு வருகிற கணவன் சிவனே உன்னுடைய அடியார், அதாவது சிவனடியாரா தான் இருக்கணும், சிவனடியார் அல்லாத வேற்று மதத்தவராக இருக்கக்கூடாது. அதே போல சிவனே நாங்கள் தொண்டு செய்ய வேணுமானால் எங்கள் கைகள் எதற்கு பணி செய்ய வேண்டும்? சிவத்தொண்டுக்குத்தான் பணி செய்ய வேண்டும். வேறு மதத்தொண்டு செய்யக்கூடாது. என்னுடைய கண்கள் பார்க்க வேணுமானால் சிவனே உன்னைத்தான் பார்க்க வேண்டும். உன்னை தவிரவே எதையும் பார்க்கக்கூடாது. கண்கள் இரவிலே கனவில் கண்டால், பகல் பகலிலே நேரேக கண்டாலும், என் கண் என்னுடைய கண்கள் மற்றொன்றும் உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை காணற்க காணக்கூடாது என்று மூன்று வேண்டுகோள் கேட்டார்கள். ஆனா அவங்க இறைவனத்துல என்ன முதல்ல சொன்னார்கள்? இறைவனே, நாங்கள் ஒன்று உரைப்போம், உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறோம்னு கேட்டுட்டு மூணு வரம் கேட்கிறேன், இப்படி கேட்கலாமா அப்படின்னா இதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஒரு வருடத்திலே போய் சில பொருளை வேண்டும் என்று கேட்க போனவன் போன உடனே எனக்கு ஒரு 15 சாமான் உங்ககிட்ட வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்க மாட்டான், பயந்துருவான், அல்லது நம்முடைய காரியம் கெட்டு போகும். அதனால போன உடனே வாங்க எங்க பண்ணீங்க என்ன வேணும்னு அவன் கேட்டா கூட ஒண்ணுமில்லப்பா உன்னை பார்த்துட்டு தான் போன, ஒண்ணுமே இல்லை, முக்கியமே இல்லை, உன்னை சாதாரண பார்த்துட்டு போனோம், சும்மா வந்திருக்க மாட்டீங்களே சொல்லும் போது சார் ஒண்ணுமில்லை, எங்க வீட்டுல கல்யாணம், கல்யாணத்துக்காக ஒரு ஜம்காரம் கேட்டு வாங்கிட்டு போலாம், ஜம்காரம் போட்டு போறோமா, அப்புறம் அவன் என்ன ஜம்காரம் மட்டும் போதுமா, இன்னும் என்ன வேணும் சொல்லுவான், அப்புறம் ஒன்னொன்னா சொல்லார. ஆகவே கேட்க வந்தவன் கொடுக்கிறவனிடத்திலே எல்லா பொருளையும் தேர்ந்தார் போல் கேட்கிற வழக்கம் இல்லை. அதை எப்படி சொல்லுகிற வழக்கம் என்றால், ஒன்று என்று சொல்லிவிட்டு 10 சாமான கேட்டு வாங்கி கொண்டுவான். அதே போலத்தான் இவர்களும் உலகியல் நோக்கி எங்கள் பெருமான் குணத்து ஒன்று உரைப்போம், ஒரே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி மூன்று காரியங்களை கேட்டார்கள். இது உலகியல் நோக்கி சொல்கிற உரை. இன்னொரு உரை, எங்கள் பெருமான் எங்களுடைய தெய்வமே, உனக்கு நாங்கள் உன்னிடத்திலே 10 விதமான பேச்சு பேச மாட்டோம், ஒரே பேச்சு தான், ஒன்று உரைப்போம், ஒரே வார்த்தை, உனத்தான் உன்னுடைய அடியாரத்தான் கல்யாணம் பண்ணியோம், உனக்குத்தான் நாங்கள் வேலை செய்யணும், உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும், இது ஒரே விதமான குறிக்கோள். இந்த ஒரு குறிக்கோளை தவிர இன்னொரு குறிக்கோள் கிடையாது. ஒன்று உரைப்போம் என்றால் ஒன்றிய சிந்தை, ஒரே குறிக்கோள், எங்களுடைய ஒரே குறிக்கோளை உள்ளத்தில் தெரிவிக்கிறோம். அப்போ 4 விஷயம் அர்த்தம் இல்லை, இந்த ஒன்று என்பது ஒரு ஒன்றித்த குறிக்கோள், மனத்திலே நிலைபேறா இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளை சொல்லுகிறோம் என்ற ஒரு பொது வைத்து விட்டோம்னா ஒன்னை கேட்டுட்டு 10 சொன்னார்களேங்கிற கேள்வியே வராது. அப்ப ஒன்று என்பது எண்ணிக்கையில பொருள் அல்ல, ஒன்று உரைப்போம்னா ஒன்றித்து போன குறிக்கோள், நிலைபேறாக இருக்கிற எங்களுடைய குறிக்கோளை சொல்லுகிறோம். அப்ப 1-2 எண்ணிக்கையில நான் கேட்க வரல, எங்கள் மனத்திலே நிலைத்திருக்கிற ஒரு குறிக்கோளை கேட்கிறோம் என்ற பொருளுக்கு வந்துவிடுவோம். இப்படி பேசுகிற ஒரு வழக்கம் உண்டு என்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரத்தில் கூட ஒரு இடத்தில் நான் பார்க்கிறோம். சுந்தரர் திருவாரூரிலே பறவை நாச்சியார் வீட்டிலே இருக்கார். பறவை நாச்சியார் வீட்டில இருந்தாலும் அவருக்கு நிச்சயப்படி செலவு வேண்டும், அவர் சுந்தர சாப்பிடணும், பறவை நாச்சியார் சாப்பிடணும், சுந்தரோடு இருக்கிற பரிசனங்கள் எத்தனையோ கூட வேலைக்காரர் அத்தனை பேரும் சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு எங்க போவாரோ, ஜன வியாபாரம் ஒன்றார் ஒண்ணும் கிடையாது. ஆனா இறைவன் அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுக்க காத்திருக்கிறார். திருவாரூருக்கு கொஞ்சம் அண்மையிலே கோயிலி திருக்குவளையும் ஒரு ஊர், அந்த திருக்குவளைக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குண்டையூர். குண்டையூர்ல பெரிய விவசாயி குண்டையூர் திழா. அவர் இந்த சுந்தரிடத்திலே ரொம்ப அன்பு உள்ளவர். அவர் என்ன பண்ணார், தனோ தன் வீட்டிலேருந்து அரிசி முட்டை பருப்பு நெய் காய்கறி சகலமான சமையலுக்கு வேண்டிய அத்தனை ஏற்றி காலையில ஏற்றி அனுப்பிச்சிருவார். அன்னைக்கு முழுக்க மறுநாள் ஒரு தடவை வண்டியில போ, தினந்தோறும் இவர் இந்த மாதிரி கொடுத்து அனுப்புவா, நித்திய படித்தரம், அன்னன்னைக்கு அவங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவோ அவ்வளவு நெல்லும் அரிசியும் பருப்பும் மற்ற எல்லா பொருளையும் அவர் வண்டியில அனுப்பிச்சு விடுவார். அப்ப அனுப்பிச்சுட்டு இருக்கிறவர் பெரிய பணக்காரர். இறைவன் வேணும்னே என்ன பண்ணார், சோதனை பண்ண ஆரம்பிச்சார். அதாவது இறைவனுக்கு எப்படி ஒரு எண்ணம்னா, இந்த சுந்தரனுக்கு உலகத்தில் இருக்கிறவன் யாரும் கொடுக்க கூடாது, கொடுத்து வாங்கிவிட்டா சுந்தரர் கடன்காரன் ஆவார், அப்புறம் இன்னொரு பிறவை எடுத்து அவர் உழைச்சி கொடுத்தவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும். சுந்தரனுக்கு இந்த ஒரு பிறவையை தவிர அடுத்த பிறவையை கொடுக்க கூடாது. சுந்தரனை இந்த இடத்துல இந்த பிறவையோடு அவரை கைலாயத்துக்கு அழிச்சுன்னு போகணும். அதுக்காக இதை தடுத்து தானே கொடுத்துட்டோமானா சுந்தரனுக்கு பிறவி கிடையாதுன்னு நினைச்சு அந்த குண்டையூர் கிணார வறுமையாக்கிட்டார், ஏழ்மையா ஆக்கி அவர் வீட்டுல நெல்லே இல்லாம போயிட்டு இருக்கிற வளை கொடுத்துட்டார், நிலத்துல வளையல. நாளைக்கு விடிய காலம்ப வண்டி போகணும், வண்டி மாடு இருக்கு, வண்டி இருக்கு, வண்டியில ஏத்த அரிசி இல்ல, புளி இல்ல, உப்பு இல்ல, மிளகா இல்ல, ஒரு சாமானும் வற்ற இல்ல. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப வருத்தப்படுறார். சுவாமி நினைச்சு நான் அடித்தர அனுப்பணுமே, அனுப்புறதுக்கு பொருள் இல்லையே, நாளை பொழுது முடிஞ்சா என்ன பண்ண போறேன். ராத்திரி முழுக்க சஞ்சலப்பட்டு தூங்குறார். தூங்குற போது இறைவன் அப்படியே நெல் மழையா பொழிஞ்சுட்டார் கனவுலையும் சொல்லிட்டார், உனக்கு சுந்தரனுக்கு கொடுக்கறதுக்காக நெல்லு மழை பொழிஞ்சிருக்கிறேன், நீ இந்த நெல்லெல்லாம் சுந்தரனுக்கு கொடு. அப்ப சுந்தரிடத்துல போய் இந்த கிழவர் இந்த குண்டையூருக்கடா சொல்றார். சுந்தர் வந்து பாக்குறார், இவ்வளவு நெல்லு நம்மளால தூக்க முடியாது, இதுக்கு ஆள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுந்தர் பக்கத்துல கோழிலைக்கு போய் பாட்டு பாடுறார். பெருமானே, நீர் நெல்லு கொடுத்தீர், அந்த நெல்லை தூக்கிட்டு போறதுக்கு என்கிட்ட ஆள் இல்ல, நீரே அந்த ஆளை வச்சு கொண்டாந்து திருவாரூர்ல கொட்டுங்கள் என்று சொல்லுகிற போது குண்டையூர்ல கிடைச்ச நெல் எவ்வளவு என்பதை அங்க சுந்தரர் எப்படி சொல்றார் என்பதை பார்க்கணும். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தானே, கோழி எம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். கோழிலி எம்பெருமான் திருக்கோழியில் எழுந்திருக்கு, பெருமானே குண்டையூர் இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த குண்டையூர்லே நெல்லு பெற்றேன், எனக்கு நெல் கிடைச்சது எவ்வளவு, சில நெல்லு பெற்றேன், கொஞ்சம் தாயா இருக்கு நெல், நான் அந்த ஊர்ல வாங்கின நெல் கொஞ்சம் மலைமலையா இருக்கு, இங்கேருந்து ஏத்திட்டு போக முடியாது, இவர் முடியலைங்கிறதுக்காக ஆள் கேட்க போயிருக்கார், அத கொடுத்தவர்கிட்டே போய் சொல்ற, நெல்ல யாரு கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் இந்த ஊர்ல எனக்கு கொஞ்சம் தாயா நெல் கிடைச்சிருக்குன்னா அதை கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும், ஏன் அப்ப சொன்னார், அப்படி நிறைய நெல் கிடைச்சது ஆள் கொடுன்னா கொடுக்க மாட்டான், சும்மா ஒரு மூட்டை தாயா இருக்கு நெல்லு, இதை ஒரு ஆளை விட்டு தூக்காந்து போட சொல்லு என்று அவர்கிட்ட கேட்க போனாதான் அவரு நான் வேண்டிய ஆளை தரேன்னு சொல்லுவார். அதுக்காக தனக்கு உதவி கேட்க போகிறவர் தன்னுடைய வேலையை பெருசுபடுத்தி காட்டாமல் இருப்பதற்காக கொஞ்சம் நெல் இருக்குது அதை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல, ஆள் கொடுத்தனும்னு கேக்குற, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆள் இலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே என்று வேண்டுகிறார். இது உலகியல் படி இந்த உரை சொல்லிட்டேன். இனி அடுத்தது சில நெல்லு பெற்றேன் என்பதற்கு ஒரு தத்துவார்த்தமான உரை. இப்ப இதுக்கு ரெண்டு உரை பார்த்தோம் இல்லையா, ஒன்று உரைப்பு என்பதற்கு, மூணு கேட்க போகிறவர் உலகியல் படி ஒன்னு கேட்கிறேன் சொன்ன வார்த்தை, இன்னொன்னு என்னுடைய மனத்தில் ஒன்றித்திருக்கிற ஒரு கருத்தை ஒன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்ன போது. அது போல சிவபெருமானே, குண்டையூர்ல நீ நெல்லு கொடுத்திருக்கிறாய், ஆனால் கொடுக்கப்பட்ட நெல் எவ்வளவு, சில நெல். ஏன் நான் சில நெல் என்று சொல்லுகிறேன் என்றால், சிவபெருமானே நினைத்தால் இந்த குண்டையூர் என்ற கிராமம் மட்டுமல்ல, கோழிலி, திருவாரூர், உலகத்துள்ள எல்லா ஊர்லயுமே நெல்லு மழை பெய்ய உனக்கு சக்தி இருக்கு, உலகம் பூரா ஒவ்வொரு ஊர்லயும் நெல்லு மழை பொழிவிக்க முடியும், அத்தனை நெல்லோடு இந்த குண்டையூர்ல மட்டும் பெஞ்சிருக்கிற நெல்லை ஒத்து வச்சு பார்த்தா எவ்வளவு நெல், உலகம் முழுக்க பெய்யக்கூடிய உன்னுடைய ஆற்றலுக்கு குண்டையூர்ல இருக்கிற நெல் கொஞ்சம் நெல் தானே, ஆனால குண்டையூர்ல உன் திருவுருளால் கிடைச்சது கொஞ்சம் நெல், அந்த கொஞ்ச நெல்லை கூட தூக்குறதுக்கு எட்டாள், அப்புறம் பணிவா பேசுற, உன் திருவருளுக்கு கிடை கொடுக்கப்பட்ட நெல் கொஞ்சம், அந்த கொஞ்ச நெல்லையும் என்று தூக்குறதுக்கு ஆள் இல்ல, குண்டையூர் சில நெல்லு பற்றேன் ஆளிலை எம்பெருமான் அந்த சில நெல்லையும் தூக்குதற்கு என்றத்துல ஆள் இல்ல, ஆள் கேட்க ஒட்ட வந்திருக்கிறேன், அப்ப உண்மையே உண்மையாவே சொல்ற, அது ஒரு குறை. அப்படி சொல்லிவிட்டோமானால் அப்படி பார்க்கிற போது அதுல ஒரு சுவை பார்க்கும். ஆகவே இறைவன் மிக பெருந்தன்மை உள்ளவன், அவனாலே எங்கும் நெல் கொடுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட ஊர்ல கொடுத்ததுனாலே பெருங்கருணையை நோக்கிற போது அது சில நெல், ஆகவே அது சில நெல் என்று அவர் சொன்னார். இதுவருக்கு உன்னுடைய அளவுக்கு சில நெல்லா இருந்தாலும் எங்களாலே தூக்க முடியாத பெருநெல், அதனாலே எங்களுக்கு ஆள் இல்லை, நீயே ஆள் கொடுன்னு கேட்க. இப்படி சில பாடல்கள் உள்ளே இந்த மாதிரியான அமைப்புகள் வருவதை நாம் பார்க்க முடியும், அது அங்கங்கே பார்த்து தெரிந்து கொள்ள
காலத்திலே உன்னுடைய அன்பன் மாறுவாகத்தான் இருக்க வேண்டும்,
என்னுடைய கைகள் இறைவனே உன்னுடைய சிவப்பணித்தான் செய்ய வேண்டும், வேறு எந்த கடவுளுக்கும் பணிக்கு செய்யக்கூடாது. மூன்றாவது கேட்கிற கண்குள்ள அன்புடன் இருக்கையே நாங்கள் காண்கின்ற கனவு காட்சியா இருந்தால், பகல் பகலிலே உன்னை கோயிலிலோ வீட்டிலோ எடுத்துக்க நேர்ந்தால், மற்றொன்றும் காணக்க உன் திருவத்தை தவிர வேறு தெய்வத்தனுடைய உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது என்று இந்த மனம் மொழி நீ என்ற மூன்றாலும் தங்களுக்கு சிவனே வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டார். இன்று இப்படித்தே எமக்கு எங்கோ கல்குதியே, இன்று இந்த உலகத்தில் இப்படிக்கு இந்த விதமாக பரிசு என்றால் தன்மை, இந்த தன்மையாக எனக்கு ஒரு பொருளை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்.